إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم: بسم الله الرحمن الرحيم. إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون. نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم: من خاف أدلج، ومن ندلج بلغ المنزل. ألا إن سلعة الله غالية، ألا إن سلعة الله الجنة، أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மன வாலுஹு உடைய ஒரு பெரிய ஒரு கிருபைதான் ரபுல் ஆலமீன். ஃபித்னாவுடைய காலத்தில் தீனுடைய ஒரு முக்கியமான ஒரு மஜ்மா, அதுவும் எங்களுடைய உம்மத்துக்கு மத்தியில் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில், குலஃபாய் அர்பா நாலு ஹலீஃபாக்களுடைய காலத்தில், சலஃபு ஸாலிஹீன்களுடைய காலத்தில், மஸ்ஜிதுல் நபவி அதுக்கு பின்னால இஸ்லாமிய ஆட்சிகளில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு அமலை பற்றி பேசக்கூடிய கேட்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, சில நேரங்களில் மக்தப் என்ற வார்த்தையை கேட்கக்கூடிய நேரத்தில் அது உங்களுக்கு ஒரு புதிய ஒரு வார்த்தை மாதிரி விளங்கலாம். மக்தப் என்ற வார்த்தை இன்ஷால்லாஹ் எங்களுடைய முதாக்கரா பயானுக்குள்ள அந்த மக்தபுடைய வார்த்தையை பற்றி, அதனுடைய வரலாறை பற்றி எவ்வளோ நேரம் இருக்குதோ அந்த குறுகிய நேரத்துக்குள்ளே நாங்கள் முதாக்கரா செய்வோம். குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம்தான், இளங்கல ஜமியத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த ஜமியத்துல் உலமாவுக்கு இளங்கல் அளிக்கக்கூடிய குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய பல பணிகள் இருக்குது. அப்படி பல பணிகள் இருக்கக்கூடிய நேரத்திலேயும் இந்த மக்தப் என்று செல்லக்கூடிய பள்ளிக்கூடங்களுக்கு ஏன் இவ்வளோ கவனம் செலுத்துதேண்டா? பொதுவாகவே எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்தான், இலங்கை நாட்டில் எங்களுக்கு மிலிட்ரி பவரும் இல்லை, ஃபைனான்ஷியல் பவரும் இல்லை, பொலிட்டிக்கல் பவரும் இல்லை, எக்கனாமிக்கல் பொருளாதார பவரும் இல்லை. எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பவர் தான் எங்களுடைய மஸ்ஜித்கள். எங்களுடைய மஸ்ஜித்கள் மூலமாக எதை எங்களுக்கு சாதிக்கலுமோ வேற எதையின் மூலமாகவும் எங்களுக்கு அதை சாதிக்க முடியாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உலகத்தில் அல்லாஹ் ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வச்சிருக்கிறான், பெண்களை விட உலகத்தில் சிறுவர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, இந்த சிறுவர்கள் தான் எங்களுடைய வருங்கால சமுதாயம். இந்த வருங்கால சமுதாயத்துக்கு சரியான தீனை படிச்சு கொடுக்கறது இருக்குது. இது உலமாக்கள் ஆகிய எங்களுடைய ஒரு பெரிய ஒரு பொறுப்பாக எங்களை கொண்டிருக்கிறது. எங்கட நாட்டில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை நாங்க பாதுகாக்கிறதாக இருந்தா இப்ப நாங்க பல சவால்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இந்த சவால்களுக்கு மத்தியில பரிசுத்தமான தீன் எங்களுடைய வருங்கால சமுதாயத்துக்கு கிடைக்கணுமாக இருந்தா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அதுக்கு ஆக அழகான மைதானம் தான் மக்தப் என்று சொல்லக்கூடிய மைதானம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இருந்தே பார்ப்போம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தி வர அதிகமாக இருந்தது வாலிபர்கள். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்கன்னா, நுஸிரு பிஷபா, நான் உதவி செய்யப்பட்டது எல்லாமே வாலிபர்கள் மூலமாக என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆனா வாலிபர்களுக்குள்ள பிரச்சனை என்னன்னா, ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஷ்ஷபாபு ஷுஹ்பத்தும் மினல் ஜுனூன், வாலிபம் என்று சொல்றது ஒரு பைத்தியத்தின் வகை. வேண்டிய வாலிபர் உள்ளத்துல கைய வச்சு பார்த்தா ஒன்றோ பெண்களுடைய பைத்தியம் இருக்கும், அப்படி இல்ல முடி ஹேர் ஸ்டைலுடைய பைத்தியம் இருக்கும், அல்லது இந்த ஜிம்முக்கு போயிட்டு பாடியில கட் வரணும் என்ற ஒரு பைத்தியம் இருக்கும், அல்லது ஒரு மொபைல் பைத்தியம் இருக்கும், அல்லது பாட்டு பைத்தியம் இருக்கும், அல்லது படம் பைத்தியம் இருக்கும், ஏதோ ஒரு அமைப்புல வாலிபர்கள் ஒவ்வொரு பைத்தியத்துல தான் இருக்கிறார். ஹதீஸுடைய கருத்து. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப நுபுவத் கிடைச்சிட்டோ அந்த நுபுவத்துடைய உழைப்ப ஆரம்பிக்கக்கூடிய நேரத்துல நபியுடைய மனைவிக்கு எட்டி வச்சாங்க, நபியுடைய ஆக கிட்ட இருந்த நண்பர் அபூபக்கர் சித்திக்கு கட்டி வச்சாங்க, வீட்டுக்குள்ள இருந்த ஒரு வாலிபர் யாரு, அலி ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க அந்த நேரத்துல 9 வயசு தான், 9 வயசு 9-10 வயசு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தீன எட்டி வைக்கிறாங்க. சும்மா சஹாபாக்களுடைய ஆக முக்கியமான சஹாபாக்கள் எடுத்து பார்த்தா, அலி ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொஹ்பத்தில் இருந்தாங்க 10 வயசு. இப்னு உமர் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொஹ்பத்துக்கு வராங்க 13 வயசுல. யோசிச்சு பாருங்க, அபு மூசா அல் அஷ்அரி ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொஹ்பத்துக்கு வராங்க 19 வயசு. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க நபி அவங்க சொஹ்பத்துக்கு வராங்க 18 வயசு. முஆத்பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சந்திக்கிறாங்க 18 வயசு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வராங்க 25-30 வயசுக்குள்ள வராங்க. இதெல்லாமே வாலிபர்கள் தான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, சுத்தி வர ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தது வாலிபர்கள். வாலிபர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தீனை கொடுத்து கொண்டே இருந்தாங்க, தீனை கொடுத்து கொண்டே இருந்தாங்க. எல்லாத்தரம் கவனத்தை இந்த பக்கம் செலுத்தினா அது வார டைம்ல வரும். கணேசுக்குரிய சகோதரர்களே நண்பர்கள், எல்லாம் வாலிபர்கள். எந்த அளவுக்கு கிசாப்ல வருதுன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் செய்யக்கூடிய நேரத்துல தாடி பழுத்த நிலைமையில இருந்தது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மாத்திரம்தான், மற்ற எல்லாமே தாடி கருத்த நிலைமையில உள்ள வாலிப சகாபாக்கள். உசாமா ரதி அல்லாஹு அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையில தலைவர் ஆகிறார். அவருக்கு கீழே அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரதி அல்லாஹு அன்ஹு, இவ்வளோ சகாபாக்கள் முக்கியமானவங்க இருக்கிறாங்க. ஆனா 17 வயது வாலிபர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமீர் ஆகிறார். யோசிச்சு பாருங்க, மக்கள் இருந்த மதீனாக்கு வராங்க குர்ஆன் எழுதுறதுக்காக வேண்டி. காத்திபுல் வஹி, வஹி எழுதக்கூடியவர், குர்ஆன் எழுதக்கூடியவர். அந்த அமைப்புல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை நபி அவங்க நியமிக்கிறாங்க 11 வயது. யோசிச்சு பாருங்க, 11 வயது வாலிபர் குர்ஆன் எழுதுறதுக்கு நியமிக்கப்பட்டார். அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்க பல மொழிகளை கொஞ்சம் படிங்களே, ஹீப்ரு மொழியை படிங்களே, பல நாடுகள்ல இருந்து எனக்கு லெட்டர்ஸ் வருவது, அதை வாசிக்கிறதுக்கு, தர்ஜுமா பண்றதுக்கு வெளிநாட்டு விருந்தாளிகள் வராங்க. அந்த வாலிபர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்சார். யோசிச்சு பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களை இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால அந்த மதீனால கிரவுண்ட் ஒர்க் செய்யறதுக்காக வேண்டி அனுப்பினது முஸ்அப் இப்னு உமைர் வாலிபர் வாலிபர் அனுப்புறார். ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் அங்க எத்தனையோ பேர் இஸ்லாத்துக்குள்ள வாராங்க. அதுக்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்யலாம். நான் என்ன சொல்ல வாரேன்னா, இவ்வளவு சிறுவர்கள் அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவங்க 10 வயசு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடங்கள் நபி அவங்களோட இருந்தாங்க. 10 வயசுலிருந்து 20 வயது வரைக்கும் வாலிபர் எல்லாமே முக்கியமான சஹாபாக்கள். அலி ரவி அல்லாம் வன்வாங்களை எமனுக்கு கவர்னர் ஆக்கி நபி அவங்க அனுப்புறாங்க. அவர் சொல்றாரு, யாரசூல் அல்லா, நானும் வாலிபரா இருக்கிறேன், நீங்க என்னைய அங்க அனுப்புறீங்க, என்னைய அங்க அனுப்புறீங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய வாலிபர் சுத்தி தான் அனுப்புறேன் என்று சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. எனவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாவிச்சது எல்லாமே வாலிபர்கள். அந்த வாலிபர்கள் மூலமாக பல உழைப்புகள் நடந்துச்சு. மஷாலா, ஹபீபுடைய வஃபாத்துக்கு மீதான குர்ஆன ஒன்று சேர்க்கிறாங்க. குர்ஆன ஒன்று சேர்க்கக்கூடிய சஹாபாக்கள் முக்கியமானவர் ஜைத் இப்னு சாபித். 22 வயசுல குர்ஆன ஒன்று சேர்க்கிறாங்கன்னு யோசிச்சு பாருங்க, எவ்வளவு முக்கியமான ஒரு பொறுப்பு ஒன்று செய்யறாங்க. எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ்வுக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுக்கு நபுவத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமா என்ன எடுத்து காட்டுறாங்கன்னா, வாலிபர்கள் ஹபீபுடைய கண்ட்ரோலுக்கு கீழே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வழிகாட்டலுக்கு கீழே வாலிபர்கள் இருந்தாங்க. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்கள் இருந்து மதீனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட வஃபாத்துக்கு பின்னால் ஒவ்வொரு நாடுகளுக்கு இஸ்லாம் போகுது. அந்த அமைப்புல சிந்த், இந்தியால சிந்துக்கு இஸ்லாம் போது ஒரு வாலிபர் முஹம்மது பின் காசிம் 16 வயது. அந்த 16 வயது வாலிபர் இந்தியாவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போறார். யோசிச்சு பாருதீன் ஜியாத் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவங்க, அவர் வெறும் 17 வயது தான். அந்த 17 வயது வாலிபர் ஸ்பெயினுக்கு இஸ்லாத்தை கொண்டு போறார். 900 ஆண்டுகள் அந்த இஸ்லாமிய ஆட்சி இருக்குது. ஆனா இஸ்லாத் அந்த நாட்டுக்கு கொண்டு போனது வந்து ஒரு வாலிபர், 17 வயது வாலிபர். ஆனா யோசிச்சு பாருங்க, இந்த காலத்துல வாலிபர் தன்னுடைய வாழ்க்கைக்கு தீன கொண்டு வரதுக்கு கஷ்டப்படுறார். அந்த காலத்துல வாலிபர்கள் ஒவ்வொரு நாடுகளுக்கு இஸ்லாத்தை கொண்டு போறார். அப்படியா இல்லையா? இப்ப இந்த காலத்துல பொடியமார்களுக்கு வாப்பா தொழுவாப்பா, அவருக்கு தொழுவுறதே கஷ்டம், ஒரு நாட்டுக்கு தொழுகையை கொண்டு போறது எப்படி? யோசிச்சு பாருங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தது அதிகமாக வாலிபர்கள். அதுக்கு பின்னால உலகத்துல தீன கொண்டு போனது வாலிபர்கள். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய எங்களோட நாட்டுல இப்ப ஏன் ஜம்இய்யத்துல் உலமா இந்த மக்தபுடைய விஷயத்துல கவனம் செலுத்துதுன்னா, நன்றாக விளங்கிக்கோங்கோ, இஸ்லாமிய வரலாறு எடுத்து பார்த்தா இஸ்லாத்துடைய வீழ்ச்சி உருவாகிறதுக்கு ஒரு காரணம், பல காரணங்கள், அதுல ஒரு முக்கியமான காரணம் தான் பள்ளிக்கூடங்கள் மக்தப்கள் சரியான முறையில நடக்காம இருந்தது. ஸ்பெயினுக்கு இஸ்லாத்தை கொண்டு போன சம்பவத்தை நான் சொன்னேன். ஸ்பெயின் 900 இயர்ஸ் அங்கு இஸ்லாமிய ஆட்சி நடக்குது. ஒரு வாலிபர் தான் இஸ்லாத்தை கொண்டு போனால் அங்க தீனுடைய சூழல் எப்படி என்றால், கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, குர்துபாவுடைய கவர்னர், குர்துபாவுடைய கவர்னர் ஸ்பெயினுடைய தலைநகரம் தான் குர்துபா. இந்த குர்துபால இருந்த மஸ்ஜித் இருக்குது. மஸ்ஜித்ல 360 தூண்கள் இருக்குது, 360 ஜன்னல் இருக்குது ஒரு சைட்ல. எப்படி டெக்னாலஜி தொழில்நுட்பம் என்றா, ஒவ்வொரு நாளும் சூரியனுடைய வெளிச்சம் ஒரு ஜன்னலால தான் வரும். என்ற சூரியனுடைய ஓட்டம், உலகத்துடைய ஓட்டம், இதெல்லாம் கவனிச்சு அந்த ஜன்னல்களை எப்படி செஞ்சாங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜன்னலால தான் வெளிச்சம் வரும். ஆனா அப்படியா கொண்ட நாடா முதலாவதாக டெக்னாலஜி டெவலப் ஆகி ஸ்ட்ரீட் லைட், ஸ்ட்ரீட் லைட் சொன்னா ரோட்ல லைட் சிஸ்டம் உருவாக்கப்பட்டது ஸ்பெயின்ல. கணியத்துக்குரிய சகோதரர்கள், நண்பர்கள், எப்படி தீன் இருந்துச்சுடா, எப்படி தீன் இருந்துச்சுடா, குர்துபால 150 பெண்கள் நியமிக்கப்பட்டிருந்தாங்க குர்ஆன் எழுதுறதுக்காக வேண்டி. அந்த நாடுகள்ல அந்த காலத்துல பிரிண்டிங் மெஷின் இருக்கல்ல, எனவே பெண்கள் எழுத்துத்துறையை படிச்சு முதலாவதாக குர்ஆன் எழுதுவாங்க கையால, அதை தான் அப்படியே விநியோகம் செய்வாங்க. அதுக்கென்ன பெண்கள் நியமிக்கப்பட்டுச்சு? யோசிச்சு பாருங்க. குர்துபாவுடைய கவர்னர் சொல்றார், ஏண்ட மகனை நான் திருமணம் முடிச்சு கொடுக்கணும், எனவே எந்த வீட்டுல ஹாஃப் எபாவ், குரான மனநம் செஞ்ச ஒரு பெண் இருக்கிறாவோ அந்த வீட்டில் ஒரு முறவு தெரிய பச்சவைங்க, ஒரு முறவு தெரிய பச்சவைங்க. அந்த இரவில பார்த்தா எல்லாம் வீட்டிலையும் ஜன்னல்ல ஒரு முளவு திரி பத்தி கொண்டே இருக்குது. இப்ப யாருக்கு கொடுக்க? ரெண்டாவது நாள் சொன்னா சரி, எந்த வீட்டுல எந்த வீட்டுல வாலிப பெண்கள் குர்ஆனை மனனம் செஞ்சு அந்த காலத்தில் இருந்த ஒரே ஒரு ஹதீஸ் கிதாப் முஅத்தா மாலிக் அதை மனனம் செஞ்சிருந்தாங்களோ முளவு திரிய பத்தவை. அதிகமான வீடுகள்ல பத்தி கொண்டுதான் இருக்குது. ஜன்னத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இப்படி தீன் இருந்துச்சு. வாலிப ஆண்கள் கிட்ட பக்கத்து நாடு பிரான்ஸ் உழவர்களை அனுப்புறாங்க, இந்த ஸ்பெயின் எப்படி கீழே போடுறது ஆராய்ச்சி செய்ய வந்து பார்த்தா 16 வயது வாலிபர் அழுது கொண்டிருக்கிறார். கிட்ட வந்து கேட்டாங்க, ஏ அழுறாய்? அந்த பொடியன் சொல்லிட்டா, நான் இன்னைக்கு தான் குரான மனநம் செஞ்சு முடிச்சிருக்கிறேன், இனி சந்தோஷமா இருக்க வேண்டிய நாளே அழுறாய். சொன்னாங்க, இவ்வளவு காலம் எனக்கு தீனுக்காக வேண்டி ஏனைய தியாகங்கள் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கல. என் உம்மா சொன்ன குர்ஆன ஹிஃபிள் செய்யாம வேற ஒன்றுக்கும் உன்னை அனுப்ப மாட்டேன். எனவே என் கவலை 16 வயது வரக்காட்டியும் எனக்கு ஜிஹாதுல அல்லட பாதுல போ கிடைக்கல என்ற கவலையில் அழுகுறேன் என்று சொல்லிட்டான். எனவே உழவர்கள் போய் சொன்னாங்க, பிரான்ஸ்ல கைய வைக்க ஸ்பெயின்ல கைய வைக்கலா பொட்டியம்மார்கள் தீனோடு இருக்கிறாங்க. 30 வருடங்களுக்கு பின்னால மருவ வாங்க, மருவ வந்து ஆராய்ச்சி வந்து செஞ்சு பார்த்தா 16 வயது இன்னொரு வாலிபர் அழுகிறார். இந்த பொடியனை விசாரிச்சு பார்த்தா அவர் சொல்லிட்டாரு, நான் ஒரு அழகான பெண்ணை காட்டி உமா பாப்பாக்கு சொன்ன, திருமணம் முடிச்சுட்டாங்க, அவங்க மறுத்துட்டாங்க, அந்த கவலையில அழுகுறேன் என்று சொல்லிட்டாரு. இப்ப இந்த காலத்துல பொடியம்மார்கள் அழுகுதா என்ன காரணம்? உமா கிட்ட டொங்கல் ஒன்று கேட்டேன்னு உமா ஏழாண்டு செல்றா, மொபைல் ஒன்று கேட்டேன்னு ஏழாண்டு செல்றா, இதுதான் அழுக. எனவே பார்த்து பேச்சு சொன்னாங்க, இப்ப நீங்க ஸ்பெயினுக்கு அடிங்க, ஸ்பெயினுடைய ஆட்சி கீழே விழும் என்று சொன்னாங்க. சொன்ன மாதிரி அடிச்சாங்க, 900 ஆண்டு இருந்த ஆட்சி இல்லாம போயிட்டு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஸ்பெயினுடைய வீழ்ச்சிக்கு பல காரணங்கள், பல காரணம். 900 ஆண்டு என்ற சூழ்நிலை 900 இயர்ஸ், அந்த வீழ்ச்சிக்கு பல காரணங்கள். அதுல ஒரு முக்கியமான காரணம் அல்லாம ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி முழு ஸ்பெயினையும் சுத்தி 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 ஆராய்ச்சி செய்யறார். அதுக்கு பின்னால வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான், என்ன விஷயம் சொன்னாரு தெரியுமா? ஸ்பெயினுக்கு நடந்த விளைவு உங்களுக்கு வராம இருக்கணும் என்றா உங்களோட முல்லாக்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்யுங்க. முல்லாக்கள் என்ன? உலமாக்கள். கேட்டாங்க, என்ன? அந்த முல்லாக்கள் அவங்க மஸ்ஜித்கள்ல மகாதிப்கள் மக்தப்கள் பள்ளிக்கூடங்களை நடாத்தி கொண்டிருந்தாங்க, அரசர்கள் அதை நிப்பட்டிட்டாங்க. எனவே சிறுவர்களுக்கு தீன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லாம பேசிட்டு, அதுதான் ஸ்பெயினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பதாக பள்ளிக்கூடங்கள் இல்லாமல். கணேசபுரிய சகோதரர்களின் நண்பர்கள், இந்த மக்தப் என்ற வார்த்தை இருக்குது, உமர் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்வோட காலத்திலிருந்து மக்தப் அல்லது குத்தாப் அதனுடைய பன்மை மகாதீப் கட்டாதீப் என்பதாக சொல்லுவான். தற்காலத்தில் புதிய அரபுல மக்தப் என்று சொன்னா ஆபீஸ் சொல்லுவான். அந்த காலத்தில் மக்தப் என்று சொன்னது, மக்தப் என்று சொன்னது பள்ளிக்கூடங்களுக்கு. ஏன் குரான் கிளாஸ் என்று வைக்கல? இந்த மக்தப்ல உமர் ரலியல்லாஹு அன்வோட காலத்தில் இருந்து கிதாப்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1000-2000 மாணவர்கள் படிச்சு கொண்டிருப்பாங்க மஸ்ஜிதுக்குள்ள. ஏன் குர்ஆன் என்ற வார்த்தை பாவிக்காம பள்ளிக்கூடம் என்று நாங்க சொல்றோம் சார், அல்லது குர்ஆன் கிளாஸஸ் என்று சொல்லாம இருந்த காரணம், அங்க குர்ஆன் மாத்திரம் அல்ல, ஹதீஸ் படிச்சு கொடுத்தாங்க, ஃபிக்ஹ் படிச்சு கொடுத்தாங்க, ஆதாப் ஒழுக்கம் படிச்சு கொடுத்தாங்க, அரபு மொழி படிச்சு கொடுத்தாங்க. அது எல்லாம் உள்ளடக்கப்பட்டதுதான் மக்தப். குத்தாப் அல்லது கத்தாத்தீவ் இலங்கையில நாங்க முடிவு செஞ்சோம் மக்தப் என்ற வார்த்தையை பாவிப்போம். அதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இலங்கையில 1961 ஏசிஎம் அசீம் மூத்தவங்களுக்கு தெரியுமா இருக்கு, அவர் எஜுகேஷனல் மினிஸ்ட்ரியில மினிஸ்டராக இருந்தார். மினிஸ்டர் அவர் 1961 உலக ரீதியில ஒரு இன்டர்நேஷனல் கன்ஃபரன்ஸ், ஒரு மாநாடு இலங்கையில நடந்து, அதுல இவருக்கு ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தார். இவர் பேசினதே இந்த ஸ்பீச் உங்களுக்கு வெப்சைட்ல பேசி பார்க்கலாம். இலங்கையில முஸ்லிம்களுடைய கல்வி எப்படி, இப்ப எங்களுக்கு மக்தபெல்ல வார்த்தை புதுசு மாதிரி அப்படிதானே, புதுசா மக்தபெல்ல வார்த்தை ஜம்யா சொல்றது. 1961 அவருடைய ஸ்பீச்ல மக்தப் என்ற வார்த்தை எஸ்எம் அஜீஸ் பாலிக்கிறார். அவர் எந்த அளவுக்கு சொல்றாருண்டா சுபஹானல்லாஹ், அவர் சொல்றார் இலங்கையில இருந்த ஆக பழமை வாழ்ந்த ஒரு விஷயம்தான் இந்த மக்தப் என்ற வார்த்தையை பாதிக்கிறார். இலங்கையில புர்த்துகீஸ், லந்தேஸ், டச், புர்த்துகீஸ் ஆட்கள், டச் ஆட்கள், பிரிட்டிஷ் ஆட்கள், அவங்களோட ஆட்சி இலங்கையில நடந்துச்சா இல்லையா, நடந்துச்சா இல்லையா, இந்த எல்லாம் ஆட்சி காலங்களுக்கு முன்னால இருந்து இலங்கையில மக்தப் நடந்துச்சு சொல்ற மக்தப் என்ற வார்த்தையை சொல்றார். யோசிச்சு பாரு, அரபுகள் ஈராக் வாசிகள் இந்த இலங்கைக்கு வந்தாங்க, யமன் வாசிகள் இலங்கைக்கு வந்தாங்க, அவர்கள் வந்து இலங்கையில பள்ளிகளுக்கு பக்கத்துல மஸ்ஜித்களுக்கு பக்கத்துல மகாத்தீவுகள் நடத்தினாங்க என்று அவருடைய பேச்சில சொல்றார். அதுல விசேஷம் என்ன தெரியுமா, அவர் சொல்லக்கூடிய விசேஷம், ஏனைய மதங்கள் எடுத்து பார்த்தா, ஏனைய மதங்கள் எடுத்து பார்த்தா சில பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்ததுக்கு பின்னால அவங்க அந்த ஸ்கூல் சிலபஸ் அவங்களோட மதத்தை அப்படியே பொதுவாக்கி அதிகமான சிங்கள மக்களை பார்த்தா அவங்களோட வீட்டுல புத்தாவுடைய ஸ்டாச்சுவும் இருக்கும், ஜீசஸ் ஈசா அலை சலாத்து வஸ்லாமோட ஸ்டாச்சு மாதிரியும் வச்சிருப்பான், ஹிந்துக்கள்ல அவங்களோட அந்த ஸ்டாச்சுவும் இருக்கும், என்ன கிறிஸ்டியன் ஸ்டாச்சுவும் இருக்கும். கேட்டா சொல்லுவாங்க நாங்க தமிழ் கிறிஸ்டியன் சொல்றாங்களா இல்லையா, நாங்க தமிழ் கிறிஸ்டியன், நாங்க சிங்கள கிறிஸ்டியன் செல்றாங்க. இலங்கையில முஸ்லிம் கிறிஸ்டியன்ஸ் எங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா, சென்னாங்க அந்த காலத்துல முஸ்லிம் சமூகத்தை இந்த மாதிரி மதம் மாத்த ஏழாம் இருந்தது இந்த மக்தபின் காரணமா என்று சொல்ல, மக்தப் மக்தப்களின் காரணமா. ஜன்னியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே, அவர் சொல்றாரு ஆரம்ப காலத்தில் எங்க இலங்கையில அரபு மொழியை இந்த மகாத்தீவுகள்ல படிச்சு கொடுத்தாங்க. என்ன இலங்கையில அரபிகளுடைய வரலாறு இருக்குது, 2000 வருஷத்துக்கு முன்னால இருந்து அரபிகள் இலங்கைக்கு வாரா, அரபிகள் இஸ்லாம் வாரத்துக்கு முன்னாலே இருந்து வாரா, இஸ்லாம் 1000 வருடங்களாக இஸ்லாம் எங்க நாட்டில் இருக்குது. எனவே புர்த்துகீஸ், லந்தேஸ், இங்கிலீஷ் இந்த எல்லா ஆட்கள் வந்த டைம்ல மக்காத்தீவுகள் நடந்து கொண்டிருந்துச்சு. ஆரம்ப காலத்துல அரபிகளுடைய ஸ்டைலுக்கு தான் நடந்துச்சு. அதுக்கு பின்னால மஷாலா இந்தியா பாகிஸ்தான் இந்த நாடுகள்ல உலமாக்களுடைய வருகை எங்களோட நாட்டில் இருந்ததின் காரணமா அந்த அரபி இல்லாம பேசிட்டு மக்தப் பள்ளிக்கூடம் நடந்து கொண்டுதான் இருந்துச்சு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களே, எனவே அப்படியா கொண்ட ஒரு வரலாறு எங்களோட நாட்டில மக்தப்க்கு இருக்குது, அப்படியா கொண்ட ஒரு வரலாறு. அது மாத்திரமல்ல, ஏன் ஜம்யத்துல் உலமா இந்த மக்தபுடைய விஷயத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்துறது என்றா, நன்றாக விளங்கிக்கோங்கோ, எங்கட நாட்டுடைய இப்ப உள்ள நிலைமையை பொறுத்து வகையில எங்களுக்கு ஸ்கூலுக்கு ஒரு முஸ்லிம் டீச்சரை போடுறதே கஷ்டமா இருக்குது இஸ்லாத்தை படிச்சு கொடுக்கறதுக்கு. நான் உங்களோட ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ சொல்ல இல்ல, எங்களை கொழும்புவ சொல்றேன், கொழும்புல ஒரு மௌலவியோட ஸ்கூலுக்கு டீச்சராக போடுறதுக்கு படுற பாடு சரியான கஷ்டம். இஸ்லாம் பாடத்தை நடத்துறதுக்கு அல்லது இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறதுக்கு ஸ்கூல்லையோ யூனிவர்சிட்டிகள்லயோ சரியான சிரமங்கள் இருக்குது. எங்கட நாட்டுல இப்ப ஷியாக்களுடைய முயற்சி, காதியானுடைய முயற்சி, பல தவறான அமைப்புகள் உடைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த எல்லாத்திலும் இருந்து எங்கட வாலிபர்களை சிறுவர்களை பாதுகாக்கிறதாக இருந்தா எங்களுக்கு ஒரே ஒரு வழி, ஜம்யத்துல் உலமாக்கு ஸ்கூலுக்குள்ள போகும் கஷ்டம், ஜம்யத்துல் உலமாக்கு யூனிவர்சிட்டிக்குள்ள போகும் கஷ்டம். வல்லா செல்கன் யூனிவர்சிட்டிக்குள்ள ஷியாக்கள் பேசிட்டாங்க, மீடியாக்குள்ள ஷியாக்கள் பேசிட்டாங்க. எங்கட சிறுவர்களை நாங்க பாதுகாக்கிறதா இருந்தா, குஃபர்ல இருந்து ஷிர்க்ல இருந்து பாதுகாக்கிறதா இருந்தா மக்தப் மாத்திரம்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய போறது. எனவே ஜம்யத்துல் உலமா என்ன எங்களுக்கு அறிமுகப்படுத்துதுன்னா, நாங்க எந்த முறையில உங்களுக்கு மக்தப்களை செய்ய சொல்றோமோ அந்த முறையில நீங்க செய்ய. ஏன் இதுல பொதுவாகவே நாங்கள் விளங்க வேண்டிய ஒரு விஷயம்தான், இது சிலபஸ் எல்லாம் அமைக்கக்கூடிய நேரத்தில் பல நாடுகள்ல சிலபஸ் உடைய ஆராய்ச்சிகள் எல்லாம் நடந்துச்சு. ஆனா ஜம்யத்துல் உலமா ஏன் இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண சொல்லுதேண்டா, எங்கட நாட்டில் உள்ள ஒரு நலவு என்ன, மஷா அல்லாஹ் 90% பள்ளிக்கூடங்கள் மஸ்ஜித்கள் நடந்து கொண்டுதான் இருக்கு. இந்தியா அடுத்த நாடுகள் அப்படி நடக்கவே இல்லை. எங்கட சிஸ்டம் நாங்க ஏன் அறிமுகப்படுத்துறோம் என்றா, முழு நாட்டுக்கும் ஒரு சிஸ்டம் என்ற அமைப்புல வந்தா முழு நாட்டுக்கும் தீனை படிச்சு கொடுக்கறது லேசாக இருக்கு. அந்த தரிசீப்ல தனியக்கூடிய சகோதரர்களே, நண்பர்களே, மக்தப் என்று வரக்கூடிய நேரத்துல சில முக்கியமான விடயங்களை மாத்திரம் நாங்க இந்த பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன்ல காட்டுறோம். மக்தபுடைய நோக்கமே வந்து நாங்க விளங்கிக் கொள்ளக்கூடாது, இலங்கையில இந்த பள்ளிக்கூடங்கள் ஒன்றும் நடக்கதில்லை, அதை சுற்றி புதுசாக உருவாக்க பார்க்கிறோம். இல்லை இல்லை, இது என்ன சொல்றதுன்னா, நாங்க நடந்து கொண்டு இருக்கக்கூடிய மக்தப்களை ஒழுங்காக்குறோம், அவ்வளவுதான். ஒழுங்காக்கக்கூடியதாக தான் இருக்குது. கணேசகுரிய சகோதரர்களே, நண்பர்களே, எனவே ஜம்யத்துல் உலமா முதலாவது மக்தபுடைய விஷயத்துக்கு அதிகமாக கவனம் செலுத்துறதுக்கு காரணத்தை நான் கண்டேன். எங்களுக்கு உள்ள ஆக முக்கியமான மைதானம் தான் இந்த மைதானம். எங்களுக்கு ஸ்கூலுக்குள்ள போகலா, யூனிவர்சிட்டிக்குள்ள போகலா, மீடியாக்குள்ள போகலா, எங்களோட உண்மத்தை வழிகேட்டில் இருந்து பாதுகாக்கிறதாக இருந்தா மஸ்ஜித் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கூடங்கள் தான் சிஸ்டம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் காலத்துல, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர் காலத்துல தான் ஒழுங்கமைக்கப்பட்ட மகாசித்கள் உருவாக்கப்பட்டுச்சு. எனவே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர் காலத்துல இருந்தே இது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். மாஷா அல்லாஹ், ஜம்யத்துல் உலமாவும் யோசிச்சுட்டு இது ஒரு தர்தீபுக்கு கீழே வாரதாக இருந்தால் எங்களுக்கு லேசாக இருக்கு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரெண்டாவது விஷயம் ஏன் மக்தபுடைய விஷயத்துல கவனம் செலுத்தப்படுவது என்றா, எங்கட முஸ்லிம் உம்மத்துல ஒரு 2% அல்லது 1% மக்கள் தான் மதரசாக்களுக்கு பேசி மௌலவியாக அல்லது ஹாஃபிபாக வெளியாகிறார்கள். மதரசாக்களுக்கு பேசி மௌலவியாக ஹாஃபிபாக வெளியாகக்கூடியவங்க 1% அல்லது கூடினா 2%. இவங்க மாஷாலா குர்ஆன தெளிவாக ஓதுறதுக்கும் படிச்சு கொள்வாங்க, மார்க்க சட்டத்திட்டங்களையும் படிச்சு கொள்வாங்க. இப்ப கேட்கிற கேள்வி, பாக்கி 98% பொதுமக்கள் இஸ்லாத்தை படிக்கிறது எங்க? இப்ப சும்மா நான் உங்களுக்கிட்ட கேட்டா, மூத்தவங்ககிட்ட, நீங்க எந்த குர்ஆன் ஓதுறீங்க? நான் பள்ளிக்கூடத்துல ஓதின குர்ஆன் இருக்குது, லெப்பை கிட்ட படிச்சது, அதை தான் இன்னும் ஓதிக்கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்றோம். நீங்க தொழிலுடைய பரந்துகள் எங்க படிச்சீங்க? அந்த பள்ளிக்கூடத்துல படிச்சதிருக்கிறது, அந்த குரானை தான், அந்த சட்டங்களை தான் படிச்சிருக்கிறேன். எனவே 98% மக்கள் இஸ்லாத்த படிக்கிறது அதிகமானவங்க பள்ளிக்கூடங்கள். அப்ப படிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அப்புறம் தொழில், மீன் பிடிக்கிறது, போனா மறுபடியும் என்ன குரான எடுத்து அதுல தொண்டு கிட்ட போய் படிப்பாராம், தொழிலுடைய பரந்துகளை படிக்க போறாராம். எனவே உண்மத்துல 98% மக்களுக்கு இஸ்லாம் போறதாக இருந்தா இந்த மக்தப்களை சரியான முறையில, என்னன்னா சின்ன காலத்துல படிச்சு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் கல்லுல கொத்துற மாதிரி. எனவே இந்த நேரத்துல கொடுக்கக்கூடிய தீன் இருக்குது, அந்த தீன் நிலைத்து நிற்கும். அப்போ ஒரு பாத்தியாக மௌத்துவரை காட்டி மோத போறோம். எனவே அதை கவனிச்சுதான் ஜம்யத்துல் உலமா இதுக்காக வேண்டி இந்த மக்தப் என்று வரக்கூடிய நேரத்துல சில ஹசாயிஸ்கள் இருக்குது, ஹுசூசியாத் என்று சொல்லுவோமே, சில முக்கியமான குறிப்பம்சங்கள் இருக்குது ஜம்யத்துல் உலமா காட்டக்கூடிய மக்தப் சிஸ்டத்துல. முதலாவது நன்றாக விளங்கிக்கோங்க, பல விஷயங்கள் இருந்தாலும் சுருக்கமாக நாம் என்ன சொல்ல பார்க்கிறோம் என்றா, ஜம்யத்துல் உலமா இந்த மக்தபுடைய சிலபஸ இலங்கையில அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னால ஜம்யால இதுக்கென்றே ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டு பல நாடுகள், சவுத் ஆப்பிரிக்கா, பாகிஸ்தான், மதீனா முனவரா, இந்தியா, தாய்லாந்து, இப்படி பல நாடுகளுடைய சிலபஸ் அது மாத்திரமல்ல அவனோட நிர்வாகம் இப்படி நடக்குது, அவனோட டீச்சிங் படிச்சு கொடுக்கக்கூடிய முறை இப்படி, இதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சுதான் ஜம்யத்துல் உலமா ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறது. ஓகே, நாங்கள நாட்டுல இந்த அமைப்புல செய்வோம். இலங்கையில நாங்க செஞ்ச ஆராய்ச்சியில முதலாவது விஷயம், அல்ஹம்துலில்லாஹ் 95% 98% பள்ளிக்கூடம் நடக்குது. ஆனா முக்கியமான நாலு பலஹீனங்கள் எங்கட பள்ளிக்கூடங்கள்ல இருக்கு. அந்த நாலு பலஹீனங்களுக்கு ஒரு சொல்யூஷன், அந்த நாலு பலஹீனங்களுக்கு ஒரு மாற்று வழியதான் ஜமியத்துல உலமா அறிமுகப்படுது. அதுல முதலாவது விஷயம்தான் ஒருமித்த பாடத்திட்டம், ஒரு அழகான ஒரு சிலபஸ் ஒன்று அமைக்கிறது, கூட்டாக வச்சு பிள்ளையில படிச்சு தாருது இதை தெளிவாக சொல்லணும். அதே மாதிரி டீச்சர்ஸ்களுக்கு ட்ரைனிங் நடக்குது. கடைசி அழகான ஒரு நிர்வாக அமைப்பு ஒன்று நடக்குது. இந்த ஒவ்வொன்றையும் இன்ஷால்லாஹ் நாங்கள் தெளிவாக பேசுவோம். அதுல முதலாவது விஷயம்தான், முதலாவது விஷயம்தான் சிலபஸ் உடைய விஷயம். சிலபஸ் என்று வரக்கூடிய நேரத்தில் நான் இப்ப உங்களுக்கு நீங்களே சின்ன விஷயம் உங்களுக்கே தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். உதாரணத்துக்கு நாங்கள் இந்த பள்ளி எடுப்போம். உதாரணத்துக்கா நான் இந்த பள்ளியுடைய பேசிமா, நிர்வாகம் என்னை இன்றைக்கு இந்த பேசிமாமாக ஆக்கிட்டான். நான் பள்ளிக்கூடம் நடத்த போனும் மஸ்ஜித்ல இமாமத்தும் செய்வோம். இவ இன்றைக்கு தான் நான் இந்த பிள்ளையில சந்திக்கிறேன். சரியா ஒரு 50 பிள்ளைகள் இருக்கிறாங்க எப்பவுமே. சரி, பிள்ளைகள் நானும் மாஷால்லா நல்ல ஒரு மதரசால ஓதி வெளியாகி வந்தவர், நான் படித்து தாரதுதான் என்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணி நானே ஒரு சிலபஸ் ஒன்று அமைச்சு 2 மாசம் 3 மாசம் என்று வரப்பல, இப்பதான் ஓதி முடிஞ்சு வந்திருக்கிறேன், கல்யாணம் பேசி வந்துட்டாங்க, வெளியூர்ல இருந்து கல்யாணம் பேசி வந்துட்டாங்க. நான் இப்ப சில நேரத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்துடும். 3 மாசத்துல கல்யாணம் முடிச்சாச்சு, நான் பேசாச்சு. இப்ப 3 மாசம் பிள்ளைகளுக்கு பாடம் நடந்திருக்குது. இப்ப மஸ்ஜித் ஒரு புதிய ஒரு இமாம் ஒன்று எடுப்பாங்க. இந்த புதிய இமாம் வந்தப்பறம் அவர் சொல்லுவாரு, நான் தெளிதாவதுதான் சிலபஸ் மகன் என்று அவர் புதிய ஒரு பாடல் திட்டம் அவர் படித்ததை படித்து கொடுக்க பார்ப்பார். இவர் 6 மாசம் நின்று பிடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன சொல்லி பிரச்சனை ஒன்று வந்துச்சு, அவர் மஸ்ஜித்ல இருந்து விலகி பேசிட்டாரு வேறொரு பள்ளி. இப்ப 3வது உஸ்தாத் வாரார், 9 மாசம் பேசிட்டு இவர் பார்ப்பாரு நிலைமை சரியான மோசம், நீங்க மறுவ அழிப்புல இருந்து ஆரம்பிக்கணும். 9 மாசத்துக்கு அப்புறம் மறுவ அழிப்புக்கு பேசாச்சு. இவர் ஸ்கூலா இருந்தாலும் ஒரு புள்ள ஒரு ஸ்கூல்ல இருந்து விலகி இன்னொரு ஸ்கூலுக்கு போனாலும் சிலபஸ் ஒன்றா இல்லையா? எனவே எங்களை நாட்டுல மஷால பள்ளிக்கூடம் நடக்குதுதான், ஆனா ஒரு சிலபஸ் இல்ல. ஒஸ்தாத் எவ்வளவுதான் மாறினாலும் சிலபஸ் இருக்குது, அந்த சிலபஸ் தான் நடத்தணும். 5 வருஷம் தான் புள்ளையில காலம். ஒஸ்தாத் சில பள்ளிக்கூடங்கள்ல பார்த்தோம், 10 வருஷமா பள்ளிக்கூடம் போறோம், ஆனா கொரானோ இல்ல. ஏன் ஒஸ்தாத் மாறி, சிலபஸ் மாறி, ஆள் மாறி, ஒவ்வொன்றும் பேசி 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 சரியான ஒரு சிலபஸ் இல்லாததின் காரணமாக பிள்ளைகளுக்கு என்ன படிச்சு கொடுக்கணும் என்பதும் உஸ்தாதுக்கு தெரியும். அவர் குரானை மட்டும் படிச்சு கொடுப்பார், ஒன்றோ சுண்ணாக்களை மட்டும் படிச்சு கொடுப்பார், குரானுக்கு பெருசா கவனம் தெரிவிக்க மாட்டார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களின் நண்பர்களை, ஜமியத்துலமாவுடைய முதலாவது விஷயம்தான் ஒரு பாடத்திட்டம் மஆரிஃபுல் வஹி என்ற அமைப்புல. மஆரிஃபுல் வஹி இது தமிழிலும் இருக்குது மஷால்லா, சிங்களத்திலும் இருக்குது மஷால்லா, ஆங்கிலத்திலையும் இருக்குது. இதுல விசேஷம் என்ன தெரியுமா, மாஷால்லா ஸ்ரீலங்கால இந்த சிலபஸ் செய்யக்கூடிய நேரத்துல சந்தோஷமான விஷயம், இதுக்கென்றே ஒரு கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த கமிட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான உலமாக்கள், எல்லா அமைப்பு சார்ந்த உலமாக்களும் இதுல இருக்கிறார், அதையும் விளங்கிக்கும். எனவே எந்த அமைப்பும் இதுக்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை. எல்லா அமைப்புல உள்ள ஜமாத்துல் இஸ்லாம் என்று வந்தா ஷேக் அகாலத்தில் இருக்கிறாங்க, கமிட்டியில் இருக்கிறாங்க. தௌஹீதுடைய அமைப்பு வந்தா ஜமியத்துலமாவுடைய செக்ரட்டரி முபாரக் மதனி ஹஜரத் அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த அமைப்புகள் எடுத்து பார்த்தா ரெபா மௌல் இருக்கிறாங்க, அதே மாதிரி இலியாஸ் மௌல் இருக்கிறாங்க. எல்லா அமைப்புல உள்ள உலமாக்களும் இதுல இருக்கிறாங்க. எனவே சிலபஸ் அமைச்சாச்சு, இவங்க எல்லாம் கரெக்ஷன்ஸ் பார்ப்பாங்க, எல்லாம் முடிவு செஞ்சுதான் இந்த சிலபஸ் மக்களுக்கு வரும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹுடைய ஒரு பெரியோருக்கு இருப்பதான் இப்படி ஒரு சிலபஸ். இதுல 1வது ஆண்டு 2வது ஆண்டு 3வது ஆண்டு மாஷால்லா ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இந்த சிலபஸ்க்குள்ள உள்ள விசேஷம் வந்து ஒரு கிதாபுக்குள்ள, இதுக்கு பின்னால பல விஷயங்கள் இருக்குது. ஏன் கலக்குள்ள போட்டிருக்குது, பிள்ளைகளுடைய சைக்காலஜியை வச்சு மாஷால்லா. எப்போ புக் கலக்குள்ளா இருக்குமோ, புஸ்தம் கலக்குள்ளா இருக்குமோ, ஒவ்வொரு கலரும் இருக்குமோ, பிள்ளைகளுக்கு படிக்க ஆசையா இருக்கு. அதெல்லாம் யோசிச்சுதான் இந்த சிலபஸ்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது இந்த ஒவ்வொரு சிலபஸ்க்குள்ள 5 தலையங்கங்கள் இருக்குது. அந்த 5 தலையங்கம் 5 கலர்கள் இருக்குது. ஒன்றுதான் மதகலுல் குர்ஆன். இதுல எங்களுடைய நோக்கம் என்ன, மாஷால்லா ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 2-3 வருஷத்துக்குள்ள புள்ள சாதாரணமாக லேசா குர்ஆன் ஓதக்கூடிய மாணவர்களாக மாறும். ஆனா ஒன்றை இப்பே சொல்லிக் கொள்வேன், சில நேரங்கள்ல நீங்க இப்ப வைக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துல ஒரு வருஷத்துல உள்ள குரான் வருவார். ஆனா நாங்க கொஞ்சம் டைம் எடுத்து என்ன மக்தப் என்று வரக்குள்ள குரான் மட்டுமல்ல, குரான் மட்டுமா நான் சொன்ன மாதிரி குரான், ஹதீஸ், ஃபிக்ஹ், அகாயித், அகீதா, அரபு மொழி, வரலாறு இதெல்லாம் வந்தாதான் மக்தப். செலவுமாபமார்கள் என்ன பார்ப்பாங்க, என்ன புள்ள குரான் ஓடுது, அவசரமா எந்த சரி பள்ளிக்கூடத்துக்கு போட்டு ஒரு வருஷத்துல குரான் முடிச்சுட்டானா அதுக்கு போறோம் நாங்க ஸ்கூல் 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 ஸ்கூலுக்கு மட்டும் அனுப்புவோம், அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாட்டின்னு பரவாயில்ல குரான் ஓடுறான். எங்களுடைய நோக்கம் குரான் மாத்திரம் அல்ல, விளங்கிக்கோங்க, பூர்த்தியான தீன் வரும், பூர்த்தியான தீன். எனவே அந்த அமைப்புல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் முடியக்கூடிய நேரத்தில் தான் நாங்க பார்க்கிறோம் புள்ள சரளமாக குரான் ஓதோனும் தஜ்வீதோட. ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள முக்கியமான சூராக்களையும் அந்த புள்ளையில் பாடமாக்கணும், குரானையும் நாதிரம் பார்த்து ஓதக்கூடிய ஒரு மாணவனாக முழு குரானையும் ஓதி முடிக்கணும். இது எனவே மதுகனுல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய தலையங்கத்தில் கீழே இது அஞ்சு வருஷத்துக்கு இந்த சிலபஸ் போகும். இதே கிதாபுக்குள்ள இரண்டாவது தலையங்கம் தான் ஹதீஸ். ஹதீஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு சொன்ன விஷயங்கள், சுன்னத்தான துஆக்கள், பல விஷயங்கள் ஆதாரபூர்வமாக போடப்பட்டிருக்கு. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வாழ்க்கை வழிமுறை இது எல்லாமே இதுக்குள்ள வந்துடும் மாஷா அல்லாஹ். இது முஆமலாத், முஆஷரத், அஹ்லாக் இது எல்லாம் சேர்ந்த அஹாதீஸ்கள், ஹதீஸ்கள் இதுக்குள்ள வந்துடும். எனவே ஒரு அஞ்சு வருஷத்துக்குள்ள ஒரு 40-50 ஹதீஸ்களை புள்ளல் பாடமாக்குவாங்க, 100 சந்தர்ப்ப துவாக்களையும் பாடமாக்குவாங்க. அதே மாதிரிதான் மசாயில் அகாயித். மசாயில் அகாயித் என்று சொன்னா சட்ட திட்டங்கள். அதே மாதிரி இஸ்லாமிய கொள்கை, எங்கட ஈமான் எப்படி இருக்கணும், ஆமந்து பில்லாஹி وَمَلَائِكَتِهِ وَكُتُبِهِ وَرُسُلِهِ وَالْيَوْمِ الْآخِرِ وَالْقَدْرِ خَيْرِهِ وَشَرِّهِ مِنَ اللَّهِ تَعَالَى. எனவே ஒரு முஸ்லிமுடைய ஈமானுடைய 6 அம்சங்கள் இதுக்குள்ள படிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி சட்ட திட்டங்கள், வுது எடுக்கிறது எப்படி, வுது முறிகிறது எப்படி, தயமம் செய்யறது எப்படி, இந்த தொழுகை எப்படி, இந்த எல்லாமே இந்த மூணாவது தலையங்கத்துக்கு கீழே மாஷா அல்லாஹ் 5 வருஷமாக படிப்பாங்க. 4வது தலையங்கம் தான் தர்பியா. இந்த தர்பியா என்று வரக்கூடிய நேரத்தில் இஸ்லாமிய வரலாறு, அதே மாதிரி அழகான ஒழுக்கங்கள், எங்கட நாட்டுடைய நிலைமையை வச்சு. உதாரணத்துக்கு முதல் வருஷத்திலே நாங்கள் சொல்லியிருக்கிறோம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதியான தூதுவர் ஆவார், கடைசி ரசூல். ஏன் இப்பே போடுறோம் என்றா குறைக்கு நாங்கள் ஷியாக்கள் என்றா யாருன்றதை படிச்சு கொடுக்கணும். இப்பே பிள்ளைகளுக்கு கடைசி யாரு, காதி என்ன, காதியானி என்றா யாரு, ஷியா என்றா யாரு, நபிக்கு போற ஒரு நபி ஒன்று இல்ல. இந்த சிந்தை நாட்டுடைய நிலைமையை வச்சுதான் சிலபஸ் அமைக்கப்பட்டிருக்கு. இதுக்குள்ள சகவாளுடைய விஷயமும் வரும், அந்நிய மக்களோடு எப்படி நடந்து கொள்வது, செர்பியா அவங்க உம்மாவா கூட எப்படி நடக்கிறது, இஸ்லாமிய வரலாறும் வரும், நபிமார்களுடைய வரலாறு, நபியுடைய வரலாறு. எனவே இந்த தலையங்கத்துக்கு கீழே தான் கேள்வி ஜவாப் என்ற அமைப்புல ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறது. 5வது தலையங்கம் தான் அல்லொகா அல் அரபியா, அரபு மொழி. எங்களோட விருப்பம் என்னென்னா 5 வருஷம் மக்தப் சிலபஸ், 5 வயசுல ஒரு புள்ள வந்தா 10 வயசு வெளியாகி போகக்கூடிய நேரத்துல ஆக குறைஞ்சது குரான் ஓதக்கூடிய நேரத்துல அதனுடைய கருத்தை அடிப்படையான சில விஷயங்களை விளங்கக்கூடிய ஒரு சிறுவராக மாணவராக இருக்கும், அரபு பேசக்கூடிய ஒரு மாணவராக இருக்கும். அந்த அமைப்புல தான் இந்த சிலபஸ் அமைக்கப்பட்டிருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, இலங்கையில் இருந்த பலகீனம் சிலபஸ் இல்லாதது. இப்போ ஒஸ்தாத் மாறினாலும் பிரச்சனை இல்லை, புதுசா வர ஒஸ்தாத் அவர் பார்ப்பார். அந்த சிலபஸ்ல உள்ள விசேஷம் கொஞ்சம் முந்தினதுக்கு போகும். சிலபஸ்ல உள்ள விசேஷம் என்னன்னா, ஒரு நாளைக்கு எவ்வளவு பாடம் நடத்தணும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு பாடம் நடத்தணும், 3 எவ்வளவு பாடம் நடத்தணும், ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு பாடம் நடத்தணும். எனவே அந்த ஸ்பீட்ல போகுதா என்பதையும் பார்க்கப்படும். அந்த பாடங்கள் முடிஞ்சதுக்கு பிறகு ஒஸ்தாத் சைன் பண்ணுவார், உம்மா அப்பா சைன் பண்ணுவாங்க, அப்படி ஒரு சிஸ்டம் இதுல போடப்பட்டிருக்குது. எனவே ஒஸ்தாதுக்கு, ஒஸ்தாத் மாறினாலும் அல்லது அவர் 20 அவருக்கு என்ன சொல்ற சிக்கன் பாக்ஸ் வந்து அவர் பெட்ல படுத்துட்டாரு, 20 அவர் நோயில் இருக்கிறாரு, வேறொரு ஒஸ்தாத் படிச்சு தந்தாலும் அங்கிருந்து அவருக்கு படிச்சு கொடுக்க மாட்டேன் தான். எனவே சிலபஸுடைய முக்கியத்துவம் இதுதான். 2வது இலங்கையில் இருந்த ஒரு பலகீனமான விஷயம்தான் கூட்டுக்கல்வி. இப்ப யோசிச்சு பாருங்க, நீங்க எல்லாம் படித்த மக்கள் இருப்பீங்க, பள்ளிக்கூடத்தை தவிர நீங்க ஏனைய இடங்கள்ல படிக்கக்கூடிய நேரத்துல ஸ்கூல்ல படித்த நேரத்துல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தனியா படிச்சு கொடுத்தாங்களா அல்லது 40 பிள்ளைகளுக்கு கூட்டாக வச்சு படிச்சு கொடுத்தாங்களா? எப்படி படிச்சு கொடுத்தாங்க? கூட்டாக தானே படிச்சு கொடுத்தாங்க. சரி, யூனிவர்சிட்டியில நீங்க போனீங்க, யூனிவர்சிட்டியில படிச்சவங்க எப்படி படிச்சாங்க? ஒவ்வொரு பிள்ளைக்கு தனியா கூப்பிட்டு பாடம் கேட்டாங்களா? இல்ல. மதரசால ஓதுற பிள்ளைகள் எப்படி படிக்கிறாங்க? இந்த பள்ளிக்கூடம் என்று வந்த உடனே பள்ளிக்கூடத்துல எப்படி எங்களுக்கு சிஸ்டம் இருந்துச்சுன்னா, அப்துல்லா வாங்க பாடத்து தாங்க, அப்துல்லா இப்ப பாடத்துக்கு வந்து வந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அடுத்த பொடியம்மார்கள் சண்டை பிடிப்பாங்க, என்ன செய்வாங்க, பாடத்தை கேட்பாங்க, என்னென்னமோ மோசமான விஷயங்களையும் படிச்சு கொள்வாங்க. இனி உஸ்தாதும் கிட்ட பாடம் கேட்கிற நேரத்தில் உள்ள கூவத்திருக்குது, 50வது புள்ள கிட்ட பாடம் கேட்கக்குள்ள இவரே சகராத்துல இருப்பாரு, அடே கட்டாதடா என்று இவர் சொல்ல பெரம்பால் அடிக்க விளங்கிச்சா. ஒரே நேரத்தில் யோசிங்க, ஒவ்வொரு புள்ள இப்ப அதுக்குதான் நாங்க போட்டிருக்கிறோம், தனியாக படிச்சு கொடுக்கிறாரு 90 மாணவர்களா, 90 நிமிஷம் நடக்குது. உதாரணத்துக்கு நான் ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறேன்னு நினைப்போமே, 90 நிமிஷம் நான் நடத்துறேன், ஒரு மாணவன் ஒவ்வொரு மாணவனும் தனியா கூப்பிட்டு தான் பாடம் நடத்துறேன்டா, ஒரு மாணவனுக்கு கொடுக்கிற நேரம் வந்து 4.5 நிமிஷம். அப்படியா 4.5 நிமிஷம் தான் ஒரு புள்ளைக்கு. எனவே கிட்டத்தட்ட 20 மாணவர்கள் இருக்கிறாங்க வச்சுக்கொள்வோம், இந்த 20 மாணவர்களுக்கு ஒரு மாணவனுக்கு 4.5 நிமிஷம் என்ற ரீதியில ஒரு வருஷத்துக்கு நான் கொடுக்கறது வந்து 1080 நிமிடம் தான். நீங்க நினைக்கிறீங்க, ஆ என் புள்ள எந்த நாளும் பள்ளிக்கூடம் போகுது, எந்த நாளும் பள்ளிக்கூடம் போனாலும் அவருக்கு ஒரு வருஷத்துக்கு ஒஸ்தா குளித்திருக்கக்கூடிய நேரம் 1080 நிமிடம் தான். ஆனா எப்ப ஜமியத்துல் உலமா சொல்லக்கூடிய அமைப்புல 20 மாணவர்களுக்கு ஒரு முஅல்லிம், 20 மாணவர்களுக்கு ஒரு முஅல்லிம், இவ்வளவு காலம் செல்லுக்கு 100 பேருக்கு ஒரு ஒஸ்தா தான், 100 பேருக்கு ஒருத்தர் படிச்சு தாராங்களா? யோசிச்சு பாருங்க, ஜமியத்துல் உலமா செல்லக்கூடிய முறையில செய்யறதா இருந்தா 20 பேருக்கு ஒருத்தர், 100 புள்ளையில இருந்தா எத்தனை ஒஸ்தாத்மார்கள் தேவை? 5 பேர் தேவை. இவர் ஒரு கிளாஸ் ஒரு ஸ்கூல்ல பாடம் நடத்துற மாதிரி தான். இந்த 20 பேருக்கு இவர் 90 நிமிடம் இவர் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படித்து தருவாரு. எனவே 20 பேருக்கு ஒரே நேரத்தில் படித்து தராரு, அதுக்குரிய ட்ரைனிங்கும் நடக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 21600 நிமிடம் ஒவ்வொரு மாணவருக்கும் கொடுக்கிறார். எல்லா மாணவர்களும் ஒரே தரத்தில் இருப்பார். 20 தான் கணக்கு. ஏன்னா இதெல்லாம் நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு முடிவு, ஒரு அவர் பாடம் நடத்துறாருண்டா, அந்த ஒரு அவருக்கு மேல 1.5 மணி நேரம் பாடம் நடத்துறாருண்டா, இவருக்கு எத்தனை பேர்கிட்ட பாடம் கேட்கலாம், இதெல்லாம் யோசிச்சு தான் 20 பேர். இந்த 20 பேர் என்று வரக்கூடிய நேரத்துல மாஷா அல்லாஹ் கூட்டாக பாடம் படிச்சு கொடுக்கக்கூடிய நேரத்துல இவருக்கும் மாஷா அல்லாஹ் ஒரு சிரமம் இல்லாம நடத்தலாம், மாணவர்களுக்கும் அது சிரமம் இல்லாம படிச்சு கொள்ளலாம். எனவே முதலாவது இரண்டாவது வித்தியாசம், முதலாவது ஒரு சிலபஸ் பாடத்திட்டம், ரெண்டாவது கூட்டாக பாடம் நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு ஜி. மூணாவது வந்து ஆசிரியர்களுக்கு ஒரு பயிற்சி நடக்கும். பொதுவாகவே ட்ரைனிங் இல்லாம நடத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் பள்ளிக்கூடம். ஸ்கூல்ல டீச்சிங் செய்யறதுக்கு டீச்சர்ஸ் மார்கள் இருப்பாங்க, எத்தனை வருஷம் ட்ரைனிங் ட்ரைனிங் காலேஜ்ல? ஆக குறைஞ்சது 2 வருஷம், 2-3 வருஷம் ட்ரைனிங் செஞ்சாதான் ஒரு ஸ்கூல்ல டீச்சராக போகலாம். ஆனா பள்ளிக்கூடத்துக்கு ஒருத்தர் டீச்சராக வாரத்துக்கு, மூலியமாக வாரத்துக்கு, மதரசாலிருந்து வெளியே வரவர் அப்படியே பள்ளிக்கூடத்துக்கு வந்து நடந்து கொள்வார். கணேசுக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜமியத்துல் உலமாவுடைய சிஸ்டம் பிரகாரம் பாடம் நடத்துறதாக இருந்தா ஆண்களுக்கு 7 நாளுக்குரிய ஒரு ட்ரைனிங், பெண்களுக்கு 4-5 நாளுக்குரிய ஒரு ட்ரைனிங். இதுல சர்டிபிகேட் எடுக்காம அவர் படிச்சு கொடுக்க முடியாது, அவ்வளவு. எனவே இந்த சிலபஸை நடத்துறதுக்கு இந்த ட்ரைனிங்குள்ள தஜ்வீதுடைய சில நேரங்கள்ல மாலிம்களுடைய தஜ்வீதுகள் வித்தியாசம். மாஷா அல்லாஹ், இதுக்கு என்ன அல்லாஹ் எங்களை நாட்டில் தந்த ஒரு பெரிய ஒரு பாக்கியம் தான் ஹைஅத்துல் குர்ஆன் என்ற ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த ஹைஅத்துல் குர்ஆன் என்ற நிறுவனத்தில் இருக்கக்கூடிய காரிமார்கள் தான் எங்களுடைய மாலிம்மார்களுக்கு ட்ரைனிங் செய்யலாம். எனவே ஒரு 7 நாட்களுக்குள்ள ஒரு 2 நாள் குர்ஆனுக்கு தனி ட்ரைனிங், குர்ஆன் எப்படி படிச்சு கொடுக்கிறது, அவருடைய குர்ஆன் எப்படி இருக்குவாங்க, அதுக்கு பின்னால் அவர் படிச்சு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 4 மாசம் கோர்சஸ், அதுவும் வேறையாக நடக்கும். குர்ஆனுக்கு மாத்திரம், விளங்குச்சா? எனவே தஜ்வீதுடைய ட்ரைனிங் உலகியல் என்ற அமைப்புல சைல்ட் சைக்காலஜி விளங்குச்சா? ஒரு சின்ன பிள்ளையோட எப்படி நடந்து கொள்ளணும், ஒரு சின்ன பிள்ளையோட எப்படி நடந்து கொள்ளணும், அந்த புள்ளைக்கு எப்படி பேசணும், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி மாணவர்களோட சஹாபாக்களோட யா புனைய குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை யா புனைய, ஏ என்னுடைய அருமை மகனே, ஆக மோசமான மகனாக இருந்தாலும் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி மகனோட பேசினார், கலிமாவே சொல்லல, யா புனைய ரக்கப் மஅனா, ஏ என்னுடைய அருமை மகனே கப்பல்ல ஏறிக்கோ. கொலை செய்யறதுக்கு முயற்சி செய்யறாங்க யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள அடுத்த சகோதரர்கள் அந்த புள்ளையில பார்த்து வாபஸ் சொல்றாரு, யா பனிய, ஏ என்னுடைய அருமை மகன்மார்களே. எனவே எங்கட மாலிம்களுக்கு வாடா போடா இதெல்லாம் பாதிக்கிறது ஹராமாக வச்சிருக்கு. மக்தபுடைய சிஸ்டம் பிரகாரம் பெரும்ப பாதிக்கிறதுக்கு தடை, பிள்ளைகளுக்கு அடிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. கவர்மெண்ட் சட்டமும் அதுதான், ஷரியத்துடைய அமைப்பிலும் பல விஷயங்கள் முதாக்கரா செஞ்சு. ஆனா நீங்களும் விளங்கி கொள்ளணும், இதுக்கு போற மக்தப் ஸ்டார்ட் பண்ணி வஸ்தாதன் திறம்பு வச்ச உடனே நீங்க போலீஸ்க்கு போறது இல்ல, முள்ள 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 சிஸ்டத்தை அப்படியே மாத்துறோம். நீண்ட காலமாக இருந்த ஒரு அமைப்பு அது முள்ள முள்ள மாத்திரம், ஏன் நாட்டுடைய சட்டம் அது வேற. என்ற இப்ப கவர்மெண்ட் இதையும் தேடிக்கொண்டுதான் இருக்குது, இந்த மக்தபுக்குள்ள குறைகளை தேடிக்கொண்டு இருக்குது. இப்படி ஒரு கேஸ் மாட்டிப்பட்டா அதே போதுமா? உனக்கு ராயல் காலேஜ் கிறிஸ்டன் காலேஜ் ரெண்டு டீச்சர் இன்னும் ஜெயிலுக்குள்ளதான் இருக்கிறாங்க ஒரு பிள்ளைக்கு அடித்ததின் காரணமா. இல்லைங்கா, பிறந்த வச்சுக்கொள்றதுக்கு கவர்மெண்ட்டுடைய சட்ட பிரகாரம் ஏதா டீச்சர்ஸ் ட்ரைனிங் இதெல்லாம் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் சொல்லப்படுவது. எனவே ஜம்மியா சொல்லு உலமாவும் இப்ப பத்து வயசுக்கு கீழே பிள்ளைகளுக்கு அடிக்கிறதுல ஷரியத்துடைய சட்டம் என்ன, ஷரியத்துடைய சட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களோட எந்த முறையில நடந்து கொண்டார் யோசிச்சு பாருங்க. தாய் தந்தையர்களுக்கும் தர்பியத் என்ற அமைப்புல இந்த விஷயத்தை சொல்றேன், உம்மா வாப்பாவாக இருந்தாலும் பிள்ளைகளுக்கு இரக்கம் காட்டுறது ஆக முக்கியம், இரக்கம் காட்டுறது ஆக முக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிஃபத்தை பாருங்க, நபியாவுங்க வீட்டுக்குள்ள இபாதத்துல இருக்கக்கூடிய நேரத்துல, வீட்டுக்குள்ள இபாதத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புள்ளையில தூக்கி கொண்டு தொழந்திருக்கிறார். ஒரு சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழந்து கொண்டிருக்கிறாங்க, ஹசன் ஹுசைன் கால்குள்ளால போ பாக்குறாங்க, நபி அவங்க கால்களை விரிச்சு போறது விடுறாங்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள சுஜூத்ல இருப்பாங்க, முதுகுக்கு மேல ஏறுவாங்க, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புள்ளையில் இறங்க காட்டி சுஜூத்ல இருப்பாங்க. இது வீட்டுக்குள்ள இபாதத்தில் நபி அவங்க நடந்து கொண்ட முறை. வீட்டுக்கு வெளியே நபி அவங்க இபாதத்தில் இருக்கிறாங்க, வீட்டுக்கு வெளியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பள்ளியில தொழுவிக்கிறாங்க. இப்ரோ அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் சின்ன புள்ள சஃபுகளை கிழிச்சு 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 எல்லாம் நடுவுல போவேன், ஆனா ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தையால் எனக்கு ஏச மாட்டான், ஏச மாட்டான். இபாதத்தில் இருக்கிறாங்க, சுஜூத் ஒரு நாள் நபி அவங்க நீண்ட சுஜூத். சஹாபாக்கள் யோசிக்கிறாங்க, பாஸ்தா முதுகுக்கு மேல புள்ளையில ஏறி ஹபீபுக்கு சுஜூத்ல இருந்து இறங்கி உட்கார்ந்து போல இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுங்க எப்படி பர்லோ ஜும்ஆவுடைய ஃபுத்பா ஷாஃபிஈ மதஹப் பிரகாரம் அரபுல ஓதுறது பர்லு. சரி, அரபுல ஓதி கொண்டிருக்கிறாங்க, ஃபிக்ஹுடைய சட்டம் வருகிறது திக்ருக்கு சமம், அரபு ஃபுத்பா திக்ருக்கு சமம். மெம்பருக்கு மேல இருந்த பர்லான ஃபுத்பாவை செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய நபி அவங்க ஒரு அடியில மெம்பர்ல இருந்து இறங்கி வாராம் எல்லாம் பாக்குறாங்க. என்ன பாஸ்டர் ஹசன் ஹுசைன் வரக்கூடிய நேரத்துல கீழே விழுந்திருக்கிறாங்க, மெம்பர்ல இருந்து இறங்கி வந்து பர்லான ஃபுத்பா விட்டுட்டு இபாதத்தை விட்டுட்டு வந்து புள்ளையில தூக்குறாங்க. அந்த நேரத்துல நபி அவங்க சொன்னாங்க, புள்ளையில என்ன பித்தனாதான் சோதனைதான் என்ன செய்ய, ஆனா இறக்கம் காட்டினார். இது இபாதத்துடைய நேரத்துல நபி அவங்க நடந்து கொண்ட முறை. சரி, வீட்டுக்குள்ள இபாதத் இல்லாத நேரங்கள்ல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி நடந்து கொண்டாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரூமுக்குள்ள ஒரு ஒட்டகத்தை போல ரெண்டு கையையும் கீழே வச்சு முட்டுக்காலையும் கீழே வச்சு ஹசன் ஹுசைன முதுகு மேல ஏத்தி ஒட்டகம் விளையாடுவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையை தூக்கி கேட்பாங்க, அவங்களோட ஒட்டகம் எப்படி என்று கேட்பாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்லுவாங்க, நிஅமல் ஜமலு ஜமலுகுமா, ஆஹ் உலகத்துல ஆக சிறந்த ஒட்டகம் உங்களோட ரெண்டு பேரோட ஒட்டகம் தானே, உங்களோட ஒட்டகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசிங்க, எந்த புள்ளையில நாங்க முதுகுக்கு மேல வச்சு ஒட்டகம் விளையாடிக்கிறோம். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ள சிறுவர்களோட நடந்து கொண்ட முறை முத்தம் கொடுப்பாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, விளையாடுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வெளியே போய் சிறுவர்களோட ரிவாயத்துல வந்து நபியாக வெளியே வாராங்க. ஹசன் ஹுசைன் ரெண்டு தோல் பொஜங்கள்ல இப்படி பிடிச்சு கொண்டு வராங்க, ரெண்டு பேரும் ரோட்ல நடக்கிறாங்க நபியா. ஒரு சந்தர்ப்பத்துல பெரிய ஒரு ஜுப்பா மாதிரி நபியா உடுத்து கொண்டு வந்தாங்க, உள்ளுக்கு தடை மாறுது. என்ன பார்த்தா உள்ளுக்கு புள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உள்ளுக்கு ஹசன் ஹுசைன் வச்சு கொண்டு வாங்க. அந்த அளவுக்கு வெளிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நடந்து கொண்டார். ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மடியில உட்கார்ந்து கொண்டு சிறுநீர் கழிச்சாங்க, சின்ன புள்ள. இன்னொரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க, நபி அவங்கள இப்படி இந்த இடம் திறந்திருந்துச்சு. ஒரு சிறுவர் கையை அப்படியே உள்ளுக்கு போட்டு அவர் சொல்றார், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நுபுவத்துடைய அடையாளத்தை பிடிச்சேன்னு நினைக்கிறேன். சின்னக்கு முதுகுல. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுதான் ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களோட வீட்டுக்கு வெளியே நடந்து கொண்ட முறை. இதெல்லாம் ட்ரைனிங்ல சொல்லப்படுது இல்லைங்க சார். தாய் தந்தையர்களுக்கு பேரண்ட்ஸ் என்று வேற ட்ரைனிங் நடக்கும். நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும், நீங்க உங்களோட பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும். எனவே சிறுவர் உளவியல் அதே மாதிரி கற்பித்து முறை எப்படி நீங்க குறுப்பு தானி எந்த முறையில பிள்ளைகளுக்கு பாடம் நீக்கக்கூடிய அமைப்புல நீங்க படிச்சு கொடுக்கணும். மக்தபுடைய ஒழுங்கு முறைகள் என்ன, சட்ட திட்டங்கள் என்ன, ஜமியா பத்தி ஒரு அறிமுகம். எனவே இந்த அமைப்புல அழகான ஒரு 7 நாள் ட்ரைனிங் ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு மாதம். இப்ப எங்கட நாட்டுல மக்தபுடைய ட்ரைனிங்க்கு 250 பேர் ஒவ்வொரு மாசம் வந்து கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ட்ரைனிங் நடக்குது. ஆண்களுக்கு வேற பெண்களுக்கு ஒரு வீடு ஒன்று கூலிக்கு எடுத்து தங்க வச்சு ட்ரைனிங் ஒவ்வொரு வாரமும் நடந்து கொண்டே தான். எனவே 250 பேர் ட்ரைனிங் அந்த ரீதியில மாஷால்லா. அவங்களோட ஏரியால 3 பெண்கள் 3 பெண்கள் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கிறான். அடுத்தது உலமாக்கள் தயாராக இருக்கிறாங்க இன்ஷால்லா ட்ரைனிங்கு போறது. எனவே சிலபஸ் இந்த மக்தபுடைய சிஸ்டத்துல ஒரு முக்கியத்துவம் தான். மாஷால்லா படிச்சு கொடுக்கக்கூடிய மாலிம்கள் ட்ரைனிங் எடுத்துப்பாங்க. அடுத்தது வந்து நிர்வாக முறை. ஜமியத்து உலமா செஞ்ச ரிசர்ச் ஆய்வுல விளங்குற ஒரு விஷயம்தான் சிலபஸ்ல பிரச்சனை. தனியாக பாடம் நடத்துறது, இஜ்திமா நடத்துறது, 3வது டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் இல்ல, 4வது ஒரு அழகான ஒழுங்கு முறை ஒரு நிர்வாக கட்டமைப்பு இல்லை. விலங்கிஷா பள்ளி நிர்வாகத்துக்கும் என்ன நடத்தணும் என்று தெரியா, விலங்கிஷா ஹசரத்மார்கள் என்ன செய்யறாங்க என்று தெரியா. அந்த அமைப்புல நான் லேசாக சொல்றேன், விளங்கி போங்கோ. 20 மாணவர்கள் வந்தா ஒரு முஅல்லிம் ஒரு டீச்சர். மாணவர்களுக்கு அப்ளிகேஷன் கொடுக்கப்படும். அந்த அப்ளிகேஷன்ல கேட்பாங்க உங்களுக்கு எந்த நேரம் லேசி மக்தபுக்கு வரது. 3 மணியிலிருந்து ஆரம்பிச்சா 3, 4, 4:30 ஆரம்பிச்சா 4:30 மகரிப், மகரிப்புக்கு பின்னால ஆரம்பிச்சா 1:30 ஆகும். எனவே அவங்க மார்க் பண்ணுவாங்க, ஓகே தொடர்ச்சியாக நான் 3, 4:30 வரை காட்டி வருவேன். எனவே ஒரு முஅல்லிமுக்கு 20 மாணவர்கள் மாத்திரம் தான். இப்ப 80 மாணவர்கள் ஒரே நேரத்தில் வரப்போறாங்கன்னா எத்தனை கிளாஸ் வரணும், 4 கிளாஸ் வரும். எனவே 4 கிளாஸ் என்ன, 4 முஅல்லிம். எப்ப 4 கிளாஸ் வருமோ அந்த முஅல்லிம்களுக்கு மத்தியில ஒருத்தர் பிரின்சிபலாக இருப்பார். பிரின்சிபல் பொறுப்பு என்ன, சிலபஸை கவர் பண்றாங்களா, முஅல்லிமார்கள் லீவ் எடுக்கிறாங்களா, அவங்க சரியான முறையில படிச்சு கொடுக்கிறாங்களா. ஒருத்தர் லீவ் எடுக்கிறதாக இருந்தா அந்த பாடத்துல எந்த அளவுக்கு வச்சிருக்கிறோம் என்றா, எப்ப மாணவர்கள் எத்தனை தாண்டினா பிரின்சிபலுக்கு பாடம் இல்லைன்னு சொல்றோம், 10. எப்ப 10 கிளாசஸ் வருவோம், 10 கிளாசஸ் என்று வந்தா கிட்டத்தட்ட 200 மாணவர்கள். 200 மாணவர்கள் வந்தா யோசிங்க, ஒரு மதரசாக்குள்ள 200 மாணவர்கள் வாராங்க போறாங்க. 200 மாணவர்கள் வந்தா அந்த பிரின்சிபல் பாடம் நடத்த மாட்டா. ஒவ்வொரு நாளும் அந்த 200 மாணவர்கள் மாணவிகள் வந்து போறதை கவனிப்பார், பாடம் சரியா நடத்துறா என்னும் பார்ப்பார். அந்த 200 கிளம்புல சில மக்தப்கள் இருக்குது. நான் இருக்கக்கூடிய மக்தப், நான் இருக்கக்கூடிய மஹல்லல மக்தப் 362 மாணவ மாணவிகள் வந்துட்டு போறாங்க. ஜம்மியத் உலமாக்கு பின்னால கலந்தர் ஷா, அதுதான் முதலாவது மக்தப் மாஷால்லா, 400 மாணவ மாணவிகள் வந்துட்டு போறாங்க. 16-17 மாணவிகள் வாராங்க போறாங்க. இப்பே நிர்வாகம் சொன்னது யோசிக்கிறாரு, அது ஒரு ஒரு உஸ்தாதுக்கே சம்பளத்தை யோசிச்சு கொண்டிருக்கிறோம், பதினாறு பேருக்கு நாங்க எப்படி சம்பளம் கட்டுவோம் யோசிப்பீங்க. அப்படிதானே கணேசக்கூடிய சகோதரர்களை நண்பர்களே, நிர்வாகம் என்று வரக்கூடிய நேரத்தில் நான் சொல்றதை கேளுங்க. 20 பேருக்கு ஒரு முஅல்லிம், 80 பேர் என்று வந்த ஒரு பிரின்சிபல், அந்த பிரின்சிபலும் பெரிய கிளாஸ் பெரிய 200 புள்ளையில் வந்த பிரின்சிபலுக்கு பாடம் இல்ல, அவரது வேலை பாடங்களை கவனிக்கிறது தான். அதுக்கு பின்னால மாஷா அல்லாஹ் அந்த ஒவ்வொரு மக்தபுக்கும் நிர்வாகத்துல இருந்து 2 பேரை எம்ஆர் என்றா மக்தப் ரெப்ரசன்டேட்டிவ் எம்ஆர் என்று சொல்லுவோம். அதாவது நிர்வாகத்துக்கு 1000 வேலை இருக்கும், காப்பட் சரியா இருக்குதா, ஃபேன் சரியா சுத்துதா. மக்தபுக்கு எண்டே நீங்க 2 பேரை நியமிக்கதானோ. எனவே அந்த நிர்வாகத்தில் உள்ள எம்ஆர் 2 பேரும் அவங்க கிழமைக்கு ஒருக்கா அந்த முஅல்லிம்கள் பிரின்சிபல்மார்களோட மஷூர பண்ணுவாங்க. என்ன செய்யணும், அதுல வளர்ச்சி எப்படி நடக்குது, ஃபீஸ புள்ளையில ஃபீ கலெக்ட் பண்றது மாசத்துக்கு ஒரு 500 ரூபா. அந்த 500 ரூபா ஃபீஸ நாங்க கலெக்ட் பண்றது, ஒஸ்தாத்மார்களுக்குரிய சம்பளங்களை கொடுக்கிறது, கிளம்புல உள்ள ஹெட் ஆபீஸோட தொடர்பு வைக்கிறது. இந்த அமைப்புல ஒவ்வொரு மஸ்ஜிதுல இருந்து ஒரு எம்ஆர் நியமிக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வேற ட்ரைனிங் நடக்கும், மாலிமுக்கு ட்ரைனிங் மாதிரி எம்ஆர் கூடிய ட்ரைனிங். அவரோட பொறுப்பு என்ன இந்த மக்தபுடைய விஷயத்துல, எப்ப 20 மஸ்ஜிதுல 20 மஸ்ஜிதுகள்ல மக்தப் நடக்குமோ அது ஒரு சென்டருக்கு கீழே வரும், ஒரு சென்டர். இந்த சென்டரை நியமிக்கிறது எப்படி தெரியுமா, இந்த சென்டரை நியமிக்கிறது ஒவ்வொரு மஸ்ஜிதுல 2 மஸ்ஜித் நிர்வாகிகள் இருப்பாங்களே. அப்ப 20 மஸ்ஜித் என்ன 40 பேர். இந்த 40 பேர்ல இருந்து ஒவ்வொரு மஸ்ஜித்ல ஒவ்வொருத்தர் எடுத்து 20 பேரை வச்சு ஒரு சென்டருக்குரிய போர்டு ஒன்று நியமிப்போம். அந்த போர்டுக்கு ஜமியத்துல் உலமால இருந்து ஒரு முஆவின் சூப்பர்வைசர் ஒன்று அனுப்புவோம். இவருடைய வேலை என்னென்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்தப விசாரிக்கிறது. உதாரணத்துக்கு இங்க வந்திருக்கக்கூடிய ஃபௌஸ்தீன் மௌலவி இப்பக்கு முழு அம்பார டிஸ்ட்ரிக்ட் உடைய முஆவினாக இருக்கிறார். அவருடைய கண்காணிப்புக்கு கீழே அம்பாரில 40 மக்தபுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இவருடைய வேலை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மக்தபை பேசி பார்ப்பாங்க. சொல்லக்கூடிய அமைப்புல நடக்குதான், சொல்லக்கூடிய அமைப்புல நடக்குதா, என்ன பலகீனங்கள், புதிய மக்தபுகள் உருவாக்குறது. மசால் அவர் அம்பார டிஸ்ட்ரிக்ட் ஒரு சுருக்கத்தை உங்களுக்கு முன்னால காட்டுவார். எனவே நான் என்ன சொல்ல வரேன்னா, நிர்வாக கட்டமைப்பு ஒன்று இருக்குது, ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்கு. ஒரு பிரச்சனை நடந்தா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, ஒரு பிரச்சனை நடந்தா எப்படி அதை கையாள்வது, அது எல்லாமே மாஷால்லாஹ் இருக்குது. புள்ளைகளுக்கு என்ன ஒரு டிரெஸ் கோட், என்ன உடுக்கணும், விளங்கிச்சா, அவங்களுக்குரிய கிதாப்கள், அவங்களுக்குரிய ஐடென்டி கார்டு, இது எல்லாம் அழகான அமைப்புல கொடுக்கப்படும். ஜி இந்த கிளாஸுக்கு பெஞ்ச் அடிக்கணும் எப்படி, ஒயிட் போர்டு எப்படி இருக்கணும். இந்த பெஞ்ச் அடிக்கிறதுக்கும் ஒரு முறை ஒன்று இருக்குது, ஒயிட் போர்டுக்கும் ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்குது. இது எல்லாமே மாஷால்லாஹ் சொல்லப்படும். இது அப்ளிகேஷன் ஃபார்ம் இல்லைங்க, அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இதெல்லாம் உங்களுக்கு வழங்குவோம். உங்களுக்கு உங்களோட மஸ்ஜிதுடைய பேரை போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை உங்களுக்கு பிரிண்ட் பண்ணலாம். இது ஒரு வருஷத்துக்குரிய லீவ் நாட்கள் ஆரம்பத்திலே கொடுத்துருவோம். விளங்கிச்சா, இந்த நாட்கள் தான் மக்தப்ல லீவ் நாட்கள், இந்த நாட்கள் தான் மக்தப்ல லீவ் நாட்கள், இந்த நாட்கள்ல. எனவே ஆரம்பத்திலே அனுவல் கேலண்டரை எப்படி ஸ்கூல்கள் செய்யறாங்களோ அது மாதிரி அனுவல் கேலண்டர் கொடுக்கப்படும். மாஷாஅல்லாஹ் பேரண்ட்ஸ்க்கும் தாய் தந்தர்களுக்கும் லேசி, அடுத்தவங்களுக்கும் லேசி. ஜி அதே மாதிரி ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கிறோம். உதாரணத்துக்கு வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாய்க்கும் நாங்க பொறுப்புதாரிகள். 20 மாணவர்கள், ஒரு மாணவர் 500 ரூபா மாசத்துக்கு கெட்டுவார். நீங்க இங்கிலீஷ் கிளாஸ் வந்துட்டு எவ்வளவு கெட்டணும், பிரைவேட் கிளாஸ் வந்து போனா கிட்டத்தட்ட சொல்லுங்களேன், யாரு பேர் சொல்லுங்களேன், ஃப்ரீ போலதான் விளங்குது. 500 மாசத்துக்கு, 500 மாசத்துக்கு, 500 இங்கிலீஷ் கிளாஸுக்கு. சுபான், சீப் என்று தான் சொல்லுவோம். ஸ்ரீலங்கால ஒரு அவருக்கு 1000 ரூபீஸ் தான் எடுப்பான், இல்லாட்டி 500 ரூபீஸ் எடுப்பான். மாசத்துக்கு 500 ரூபீஸா, நஷ்டம் நல்ல மக்தப்ல நாங்க முழு நாட்டுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் ஒன்று வச்சிருக்கிறோம். மாசத்துல ஒரு மாணவர் 500 ரூபா மக்தபுக்கு கட்டுவார். 20 மாணவர்களுக்கு ஒரு கிளாஸ். எனவே 20 மாணவர்கள் என்று வந்தா ஒரு புள்ள 500 ரூபா என்று வந்தா மாசத்துக்கு 10,000 ரூபா அந்த கிளாஸ்க்கு வருமா இல்லையா? அந்த 10,000 ரூபா எப்படி செலவழிக்கணும் என்பதையும் நாங்கள் சொல்லிதான் இருக்கிறோம். ஒரு அந்த முஅல்லிமுக்கு மாசத்துக்கு அந்த கிளாஸ் நடத்துறதுக்காக 5,000 ரூபா கிடைக்கும். பாக்கி 5,000 ரூபா பள்ளியுடைய கரண்ட் பில். கிளாஸ் நடந்து கொண்டே இருந்தா கரண்ட் வேலை செஞ்சு கொண்டே இருக்கு. அந்த கரண்ட்டுக்காக வேண்டி, தண்ணிக்காக வேண்டி ஒரு செலவு. அடுத்தது இந்த மக்தபுக்கு என்று ஒரு டெவலப்மெண்ட் ஃபண்ட், பாக்கி பணம் அதுல மீய வைப்போம். ஏன் அனுவலி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும், சில நேரங்கள்ல நன்றாக விளங்கிக்கோங்க. நீங்க இப்ப நினைக்க வேணாம் இது சரி வராது, பிள்ளைகள் எல்லாம் 500 ரூபா கொடுக்க போனா இந்த மக்தப் எல்லாம். கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களை, இல்முக்கு செலவழிக்கிறது இருக்கிறது. அல்லாஹு சுபஹானஹு வ தஆலா அதுல பரக்கத் செய்வான். உண்மைக்குமே யாருக்கு வறுமையோ கஷ்டமோ அந்த நேரத்துல ஜகாத்துடைய பணத்தால உதவி செய்யக்கூடிய ஒரு சிஸ்டமும் இது வச்சுதான் இருக்கு. எனவே இலங்கையில பணம் கொடுத்து ஓத ஏலா என்ற நிலைமையில உள்ள மாணவர்கள் எங்கட பார்வையில இப்ப இலங்கையில மாஷா அல்லாஹ், இப்ப இலங்கையில 3 வருஷத்துக்குள்ள 875 மக்தப்கள் நடக்குது. 51,000க்கு மேல மாணவ மாணவிகள் இப்ப படிச்சு கொண்டிருக்கிறான் இந்த சிஸ்டத்துக்கு கீழே. சில பவுசீனர் காட்டுவார் உங்களுக்கு இலங்கையில எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு எவ்வளவு நடக்குது, அது கட்டாயம் நீங்க பார்க்கணும். எனவே பணம் கொடுக்க கஷ்டம் என்ற அளவுக்கு 51,000 மாணவர்கள்ல கொஞ்சம் பேர் தான் இருக்கிறான். எனவே அதுக்குரிய வேற வேற உதாரணத்துக்கு 2 மாணவர்களுக்கு கஷ்டமா இருக்குது. எம்ஆர் இருக்கிறாங்களே நிர்வாகம், அவங்க அதே மகளில் உள்ள சில தனவந்தர்கள் இந்த புள்ளைகளுக்கு கஷ்டமா இருக்குது, அவங்க ஜகாத்தால கட்டுறதுக்கு. அப்படி இல்லை டெவலப்மெண்ட் பண்ற கொஞ்சம் பணம் இருக்குதுன்னா முடியாத இயலாத கட்டத்துல அதாலசரி கொடுத்து அந்த புள்ளையில ஓத வைக்கும். ஒரே வாப்பக்கு 3 புள்ளைனா மாசத்துக்கு 1,500 கஷ்டமா, அந்த நேரத்தில் 1,500 கெட்ட தேவையில்லை. எனவே பண வசதி இல்லை என்றவோட புள்ளைய மக்தபுக்கு அனுப்பாம இருக்கிறதுக்கு எந்த காரணமும் இல்லை. அதுக்குரிய மாற்று வழிகளும் காட்டப்பட்டுதான் இருக்கிறது. அதையும் சொல்லி கொடுக்கணும். அதே எனவே நிர்வாகத்துக்கு ஒரு கஷ்டம் இருக்குதா, நிர்வாகத்துக்கு கஷ்டம் இல்லை என்ற எல்லாமே காட்டப்பட்டுதான் இருக்கு. கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். கணேசபுரிய முடிஞ்சுதான் அவ்வளவு. நீங்க அடுத்த பிரசன்டேஷன் போடுங்க, இப்ப நான் சொல்றேன் அது காட்டி போடும். கடைசி ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே, ஜமியத்துலமா எங்கட சிறுவர்கள் எப்படி கருதுறது என்ன, இந்த சிறுவர்கள் எல்லாமே மாணிக்கங்கள் தான். நாங்க பூமியை தோண்டி மாணிக்கம் எடுக்கிறோம், மினுங்குமா இல்ல மினுங்காது, அதை ஃபுல்லா பாலிஷ் பண்ணி எடுக்கணும் அப்படிதானே. ஜமியத்துலமா என்ன செஞ்சிருக்குதுன்னா, ஜமியத்துல உலமா இந்த மாணிக்கங்களை பாலிஷ் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் ஒன்று கண்டுபிடிச்சு, அந்த மெஷினை ஆபரேட் பண்ணக்கூடிய ஆட்களை ட்ரைனிங் பண்ணி வச்சிருக்குது. விளங்கிச்சா? மாணிக்கம் யாரு தெரியுமா? இந்த உம்மா அப்பாமார்களுடைய புள்ளேல். புள்ளேல் என்று சொன்ன மாணிக்கம் அதை பாலிஷ் பண்ணணும், அப்பதான் நினைந்தோம் அப்படிதானே. ஆனா அவங்களுக்கு பாலிஷ் பண்ண தெரியா. ஜமியத்துலமா சொல்லுது எங்ககிட்ட மாறிக்குள் வழி என்று ஒரு சிலபஸ் ஒன்று இருக்குது, அந்த மெஷினை எடுத்து அவங்களுக்கு பாலிஷ் பண்ணலாம். அந்த மெஷினை பாவிக்க கூடிய ட்ரைனிங் எடுக்கப்பட்ட மாலிம்களும் இருக்கிறான். இப்ப மஸ்ஜிதுடைய நிர்வாகம் என்ன தெரியுமா செய்யணும்? மஸ்ஜிதுடைய நிர்வாகம் தான் நீங்க வந்து கம்பெனியை ரன் பண்ணணும். கம்பெனிய மஸ்ஜித் நிர்வாகம் முன்னுக்கு வருவது, தாய் தஞ்சர்களோட பேசுது, உங்களோட மாணிக்கங்களை வாப்பா எங்கட மக்தபுக்கு அனுப்புவோம், ஜம்யாவோட பேசி சிலபஸ் மெஷினம் அழைப்பிச்சாச்சு, அதுக்குரிய மாலிம்களையும் அழைப்பிச்சாச்சு, இங்க பாலிஷ் பண்றதுக்காக வேண்டி ஒரு ஃபீ ஒன்று கொடுப்பாங்க, அதால இங்க நிர்வாக விஷயங்களுக்கு செலவழிப்பாங்க. எனவே மஸ்ஜித் நிர்வாகத்துக்கு பெரிய ஒரு பொறுப்பு ஒன்று இருக்கு. மாணிக்கம் இருக்குது, மாணிக்கத்துடைய தவறும் இல்லை. இந்த மாணிக்கத்தை சில நேரத்துக்கு வீட்டுல இருந்து அனுப்ப மாட்டார். அந்த கல்யாணம் இருக்குது, இந்த இது இருக்குது, அப்படி பாடத்துக்கு வர இல்லை. புள்ளேல் பலகீனமாகிறதுக்கு காரணம் புள்ளேல் இல்லை என்றதை விளங்கிக்கும். புள்ளேல் விலங்கினமாகிறதுக்கு காரணம் ஒன்று உம்மா வாப்பா மாணிக்கத்தை அனுப்பாம இருக்கிறான், இல்லாட்டி வீட்டுடைய சூழல். வீட்டுல படம் பாக்குறதும் பாட்டு கேட்கறதும் அது பாடம் பாக்குறதெல்லாம் பிள்ளைக்கு மறந்து போகுது. சரி, ரெண்டாவது ஒன்றும் முவாலிம்ல பிரச்சனை. இவர் கொஞ்சம் மாணிக்கத்தை வெட்டுற நேரத்துல கொஞ்சம் கூடிய வெட்டிப்படுவார், விளங்கிச்சா? இல்லாட்டி சரியா முறையா வெட்டுறாரு, விளங்கிச்சா? அடுத்தது நிர்வாகத்துடைய பிரச்சனை, சம்பளத்தை சரியா கொடுக்கறது இல்ல, சரியா நடக்குதான்னு பாக்குறது இல்ல. எனவே இது பலகீனம் ஒன்று உண்டாகி கொண்டே போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர், இதெல்லாம் சரியா இயங்கிச்சுன்னா மாணிக்கம் மினுந்தும். விளங்கிச்சா? புள்ளேல பலகீனத்துக்கு புள்ளேல் காரணம் இல்ல, ஒன்றோ தாய் தந்தர்கள் காரணம், நிர்வாகம் காரணம், மாலியம் காரணம், சிலபஸ் என்ன சரி குறைபாடு இருந்தா ஜன்னி அனுசல் அதை திருத்தி கொண்டேதான் இருக்கு. மெஷினை அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி மெஷினை மாத்தணும் சார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, வாழைப்பழம் இருக்கிறதே வாழைப்பழத்தை நாட்டி மரத்துல பழம் வந்து அந்த பழத்தை பிச்சு இப்ப உரிச்சு உங்களோட வாய்க்கு முன்னுக்கு வச்சு, இதுக்கு அப்புறம் நீங்க கடிக்காம இருந்தீங்க என்றாலே மஸ்ஜித் நிர்வாகம் தாய் தந்தர்கள் என்ன அவங்களோட பொறுப்பு என்னங்கிற புள்ளையில பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது, அவங்களோட தீண்ட விஷயத்துல முயற்சி செய்யறது, நிர்வாகத்துடைய ஒரு பொறுப்பும் என்ன, எங்கட ஏரியால உள்ள புள்ளைகளுக்கு தீன் கிடைக்கணுமே, இது இவ்வளவு எல்லாம் அது உங்களோட பொறுப்பை. நீங்க செய்ய வேண்டிய வேலைய ஜமியத்துல உலமா ரொம்ப லேசாக்கி இப்ப வாய்க்கு முன்னால பழத்தை வச்சிருக்குது, இத வாய திறந்து கடிக்க இல்லைன்னு சொன்னா அல்லாஹ்கிட்ட ஜவாப் சொல்லணுமா இல்லையா? இதுக்காக என்ன செய்யணும், இதுக்காக ஜம்யா என்ன செய்யணும் என்று சொல்லுவோம். இதுக்காக எங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை, இதுக்காக நீங்க செய்யறதுதான் எங்களுக்கு செய்யறதுக்கு ஒன்றும் இல்லை. எங்கட அமானிதத்தை எட்டி வச்சிட்டோம், இவ்வளவு எல்லாம் செஞ்சு காட்டிட்டோம், வாழைப்பழம் வாய்க்கு முன்னாலே இருக்குது, கடிவாப்பா இல்ல இல்ல, நாங்க வேறொரு வாழைப்பழம் ஒண்ணு நாங்க இன்ஷால்லாஹ் நாட்டி மரம் வந்து நாங்க சேவையா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள் என்ன இவ்வளவு சிம்பிளிஃபை பண்ணி அவங்களுக்கு முன்னால வைக்கப்பட்டதுக்கு பின்னாலையும் நாம் இதுல பின்வாங்கினோம் என்ன, அதுவும் மூணு ஆலிமாக்கள் ஆலிமாக்கள் ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கிறார், இதுக்காக அதை என்ன செய்யும். எனவே ஏனைய மஸ்ஜித்கள்ல நிர்வாகிகள் வந்திருந்தா, மஹல்லா வாசிகள் வந்திருந்தா, அந்த மஹல்லாக்கள்ல பேச ஆரம்பிக்க முயற்சி செய்யும்.